நாளுக்காக நான் உங்களை துதிக்கிறேன் சுவாமி. வந்திருக்கிற யாவரையும் என் கர்த்தரின் இரத்த கோட்டைக்குள்ளாக நான் மூடி மறைக்கிறேன். தகப்பனே, வந்திருக்கிறவர்கள் வெறுமையாய் திரும்பாமல் கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் பல பெற்று கர்த்தாவே மனவெளத்துடன் சுவாமி விசுவாசத்துடன் இந்த இடத்தை விட்டு போக வேண்டும் என்று விசுவாசத்தில் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்னும் கொஞ்சம் குறைச்சிடுங்க பிரதர். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், thank you lord, we praise you father. We are going to turn our bibles to the book of john chapter 4 verses 10. யோவான் புத்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்துக்குள்ளாக நம் வேத பகுதிகளை திருப்ப போகிறோம். சுருக்கமாக சீக்கிரமாக இன்றைக்கு இந்த வசனத்தில் இருக்கிற விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டு இன்றைக்கு நாம் கலந்து செல்வோம். ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்குது, Jesus answered, if you knew the gift of god and who it is that asks you for a drink, you would have asked him and he would have given you living waters. அற்புதமான ஒரு வசனம். இந்த வசனத்தை எழுதி இருக்கிற பகுதி நாம் அனைவருக்கும் நன்றாய் அறிந்திருக்கிற ஒரு வேதவசன பகுதி. இது எந்த இடத்தில் இந்த வசனம் காண்டவராக இயேசு உரைக்கிறார் என்றால், சமாரிய பெண்ணை ஒரு வெள்ளருகில் அவர் சந்தித்த பொழுது அந்த தருணத்தில் இந்த வசனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவர்கள் கூறிய வார்த்தைகள் இந்த இடங்கள். இதில் முதலாக நீங்கள் அந்த பகுதியை நீங்கள் படிக்கும் பொழுது, when you go to the book of John chapter 4 and when you read through the incident of Jesus meeting the Samaritan woman, where I want to start, இன்றைக்கு என்னோட செய்தியை நான் ஆரம்பிக்க போகிற இடம் என்னவென்றால், அதில் வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த யோவான் 4வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கும் ஆங்கிலத்தில் he had to go through Samaria என்று. That when God goes into Samaria, the word had is used, and the actual Greek translation of the word had is, it is something that was essential for Jesus to go into Samaria. அந்த ஒரு வார்த்தையை நாம் பிடித்து கொண்டு அதுக்கான அர்த்தம் ஏன் கர்த்தர் அந்த இடத்திற்காக கட்டாயம் செல்ல வேண்டும் என்று அவருக்கு ஒரு நிகழ்வு நடந்தது என்று அதை முதல் நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். ஸோ யூதர்கள் ஜெருசலேமிலிருந்து கேலிலிக்கு போக வேண்டும் என்றால் அந்த சமாரிய தேசத்தை தான் கடந்து அவர்கள் செல்வார்கள். ஆனால் அந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் யூதர்கள் சமாரியா தேசத்திற்குள்ளாக அவர் கடந்து போக மாட்டார்கள். ஏனெனில் they had a belief system that the Samaritans were not pure Jew. அவர்கள் உண்மையான யூதர்கள் இல்லை. அவர்களிடத்தில் சில குழப்பங்கள் இருந்ததன் காரணமாக எந்த யூதரும் சமாரியா தேசத்துக்குள்ளாக கடந்து செல்ல மாட்டார்கள். What they used to do, the Bible, the theologians say that the people who used to go from Jerusalem up to Galilee, they used to take a detour. Any Jew would avoid Samaria at all cost. அந்த சமாரியா என்ற இடத்திற்கு எந்த யூதனும் போக மாட்டார். இந்த இடத்தில் நாம் யோவான் 4வது புத்தகத்தை பார்க்கும் பொழுது த பைபிள் சேஸ் ஜீசஸ் ஹேட் டு கோ டு சமாரியா என்று. அதனால் ஒரு கேள்வி, நான் கேட்குற கேள்வி என்னவென்றால், எதற்காக கர்த்தர் அந்த இடத்திற்குள்ளாக போகணும்? வாட் வாஸ் த நெசசிட்டி ஃபார் ஜீசஸ் டு கோ டு சமாரியா? என வேதத்தில் மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு, அவர் சாதாரணமாக போகவில்லை. அந்த வேதத்தில் எழுதியிருக்கு அவர் அந்த இடத்திற்கு போயே ஆகணும் என்று அவர் போனாராம். அதுதான் நான் எழுப்புகிற கேள்வி. வாட் இஸ் த ரீசன் ஜீசஸ் ஹேட் டு கோ இன் டு சமாரியா? சமாரியா தேசத்துக்குள்ளாக அவர் போன பொழுது அங்கே நடந்த நிகழ்வுகளை நாம் நன்றாய் நாம் அறிவோம். அதில் தான் நாம் படித்தோம் யோவான் புத்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தில் கர்த்தர் ஒரு பெண்ணை சந்திக்கிறார். அந்த பெண் அந்த இடத்துல இருக்கிற ஒரு கிணற்றுக்காக அவர் வந்திருக்கிறார் தண்ணி எடுப்பதற்காக. அந்த இடத்தில் ஆண்டவர் அந்த பெண்ணிடத்தில் போய் தண்ணி எனக்கும் தண்ணி தாங்க என்று கேட்கும் பொழுது அந்த பெண் ஆண்டவரை பார்த்து அவர் சொல்லுகிறார், நான் நீ எங்கிடத்துல வந்து ஏன் நீங்கள் தண்ணியை கேட்குறீங்க? உங்களுக்கு தெரியாதா நீ ஒரு யூதர் தானே? யூதர்கள் சமாரியா மக்களுடன் யாருடன் சேருவதில்லை தானே? என்னிடத்தில் நீங்க வந்து தண்ணீரை கேட்கிறீரா என்று ஒரு கேள்வியை அந்த பெண் ஆண்டவரை பார்த்து அவர் எழுப்புகிறார். இந்த கேள்வியை நாம் எல்லாரும் நன்றாய் அறிந்திருப்போம். அந்த கேள்விக்கு விடைதான் ஆண்டவர் கூறுகிறார், இஃப் யூ நியூ த கிஃப்ட் ஆஃப் காட் அண்ட் ஹூ இட் இஸ் தட் ஆஸ்க் யூ ஃபார் எ ட்ரிங்க், யூ வுட் ஹவ் ஆஸ்ட் ஹிம் அண்ட் ஹீ வுட் ஹவ் கிவன் யூ லிவிங் வாட்டர்ஸ் என்று தமிழில் எழுதப்பட்டிருக்குது. நீ தேவனுடைய ஈவையும் தாகத்திற்குத்தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் யார் என்பதை அறிந்திருந்தால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவத்தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார் என்று தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் யூ நியூ த கிஃப்ட் என்று ஒரு கேள்வி. இஃப் யூ நியூ த கிஃப்ட் என்று அந்த பெண்ணை கர்த்தர் சந்திப்பதற்காக சமாரியா உள்ள செல்கிறார். அவரிடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறார், இஃப் யூ நியூ த கிஃப்ட் என்று. நான் உங்களிடத்துல இரண்டாவது கேள்வியை நான் கேட்கிறேன். அந்த நிகழ்வு நடந்து முடிந்தது பிறகு, ஒன்ஸ் த லார்ட் அண்ட் மெட் த சமாரிட்டன் உமன், டு வி திங்க் தட் த உமன், த சமாரிட்டன் உமன் அண்டர்ஸ்டுட் வாட் த கிஃப்ட் இட் வாஸ் தட் த லார்ட் வாஸ் ஸ்பீக்கிங் அபவுட். கர்த்தர் சொல்கிற ஈவு என்னவென்று அந்த பெண்மணி புரிந்தாளா இல்லையா என்று உங்களிடத்துல நான் கேள்வி கேட்கிறேன். ஏன்னால் இது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற உங்களுக்கு புதினான ஒரு இடம் அல்ல. இதில் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு அந்த இஃப் யூ நியூ த கிஃப்ட், அந்த ஈவை குறித்து நீ தெரிந்திருந்தால், உன்னிடத்தில் யார் அந்த கேள்வியை எழுப்புகிறேன் என்று உனக்கு தெரிந்திருந்தால், நீ அவரிடத்துல கேட்டிருப்பாய், நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஸோ த க்வெஸ்டன் இஸ், டிட் த உமன் நோ what the gift was? Did the woman come to know who was asking for the water? இந்த ரெண்டு கேள்விகளை உங்களுக்கு முன்பாக நான் வைத்தேன் என்றால் அதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? இதில் என்ன என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், 19வது வசனத்தில் அந்த பெண்மணி ஆண்டவரை குறித்து சொல்கிறார், நீங்கள் கட்டாயமாக ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கணும் என்று. ஏன் கூறுகிறார் என்றால், அவர் சொல்கிறார், யூ மஸ்ட் பி அ ப்ராஃபிட் பிகாஸ் யூ நோ மை லைஃப் என்று. அந்த நிகழ்வு அறிந்தவர்கள் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் அந்த பெண்மணியை பார்த்து சொல்வார், உன் கணவரை நீ போய் அழைத்து வா என்று. அந்த பெண்மணி சொல்வார், எனக்கு கணவர் இல்லை என்று. ஆண்டவர் சொல்வார், கணவர்களை நீ வைத்திருந்தாய், ஆனால் இப்பொழுது இருக்கிற மனிதன் உன் கணவர் அல்ல என்று சொன்னப்புடன் அந்த பெண்மணி கூறுகிறார், என் வாழ்க்கையை குறித்து இந்த மனிதருக்கு தெரிகிறதே, அதனால் இவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கணும் என்று. ஸோ ஷி அக்னாலஜஸ் தட் ஜீசஸ் குட் பி அ ப்ராஃபிட். அந்த பெண்மணி தன் ஊருக்கு ஓடி அங்கே இருக்கிற நபர்களிடத்துல வந்து பார், குட் ஹி பி த மெஸ்ஸாயா என்று. அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அந்த பெண்மணி அவர் தான் மெஸ்ஸாயா என்று சொல்லவில்லை. அவர் சொல்கிறார், ஊரில் போய் மக்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து, ஷி கோஸ் டு த டவுன் அண்ட் ஷி கால்ஸ் த பீப்புள் அண்ட் சேஸ் கம் அண்ட் சி அ மேன் ஹூ டோல் எவ்ரி திங் அபவுட் மை லைஃப், Could this man be a Messiah? என்று மெசாயா என்று அவர் சொல்லவில்லை. கேள்வி ஏற்பட, இவர் மெசாயாவாக இருக்க முடியும் கூடுமோ என்று. When she realized that the Lord was a prophet, the next thing that this woman does is she goes to the town and she says, Could this person be the Messiah? Could this person be the Christ? She also says, We Samaritans believe that the Messiah is coming. She never acknowledges that Jesus is the Messiah, neither does she acknowledge that Jesus is the Christ. The Bible says, The town, all of the people in the town came out to meet Jesus. And thirulai andha makkal, andha oorla irukkira makkal ellam kartharai sandhikka andra genetarku varugirargal. Andha idathil avargal aandavar idathila ketkiraanga, engaloda vandha neenga thanguveengala endru. Vedathile John Yovan 4th adhigarathil ezhuthirukku, aandar avargal idathila poi 2 naal thanginaram. 2 naal thangunadhukku piragu kadaisiyil neenga paathirukkiral 42th vasanam. When you look at the 42nd verse, there is a very interesting verse which says, We know this man really is the savior of the world endru. Avargal enna solgirargal, அவருடன் அவர்களுடன் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து 2 நாட்கள் தங்கியிருந்த பொழுது கடைசியில் அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள், நாங்கள் நன்றாய் அறிவோம், இவர்தான் உலகத்தை ரட்சிக்க போகிறவர் என்று அவர்கள் ஒரு வார்த்தையை உரைக்கிறார்கள். தட் இஸ் வாட் இஸ் ரிட்டன் இன் த வேர்ஸ் 42. Am I making sense so far? The woman did not acknowledge Jesus is the Messiah. She said, we know, we believe a Messiah will come. She goes and tells the people, this man told everything about me. All the people come out from the town. They invite Jesus. Jesus goes and spends 2 days. At the end of the 2 days, the people in the town says, we know this man really is the savior of the world. அந்த வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது நீங்கள் எல்லாம் என்ன நினைப்போம், அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் இவர் தான் ஆண்டராக இயேசு கிறிஸ்தர், இவர் தான் உலகத்தை ரட்சிக்க வந்த த சேவியர் ஆஃப் த வேர்ல்டு என்று இவர் நன்றாய் அறிந்து கொண்டார்கள் என்று நீங்கள்லாம் நினைத்திருக்கிறீங்க தானே. அதுதான், ஆனால் அது உண்மை அல்ல. வேதத்தில் எங்கே அதை தெளிவுபடுத்துகிறது என்று உங்களிடத்தில் இன்றைக்கு நான் காண்பிக்க போகிறேன். அதை காண்பித்து அதன் மூலியமாக நாங்கள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மை கிளைம் வித் யூ இஸ், தோ த பீப்புள் இன் த டவுன் செட் திஸ் இஸ் த சேவியர் ஆஃப் த வேர்ல்ட், ஐ டோன்ட் திங்க் தே ரியலி பிலீவ் த ஜீசஸ் வாஸ் த சேவியர் ஆஃப் த வேர்ல்ட். ஆம் ஐ மேக்கிங் சென்ஸ் ஸோ ஃபார்? ஸோ தட் இஸ் த பேக்ரவுண்ட் வி ஆர் கோயிங் டு கீப் அண்ட் வி ஆர் கோயிங் டு டைவ் இன். இன் த புக் ஆஃப் லூக் சாப்டர் 9, திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இன்ஸ்டன்சஸ் வென் ஜீசஸ் இஸ் கோயிங் த்ரூ சமாரியா அகேன். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதில் எழுதப்பட்டிருக்கும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைய போகிற நாட்கள் நெருங்கின பொழுது அவர் திரும்பவும் எருசலேமுக்கு செல்கிறார். அந்த இடத்தில் அவருடைய ஓன் பிரதர்ஸ் அவரை வந்து கேட்பார், வாங்க நம்ம எல்லாம் ஜெருசலம் போவோம் என்று. அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த அவருடைய சொந்த பிரதர்கள் இடத்துல சொல்லுவார், நான் வரவில்லை நீங்கள் போங்கள் என்று அவர்களுடைய பிரதர்களை அவர் அனுப்பி விடுவார். பிறகு எழுதியிருக்கும், ஆண்டவர் இருதயத்தில் டிட்டர்மைன் செய்தாராம், நான் ஜெருசலேமுக்கு சென்றே ஆகுவேன் என்று அந்த வேத பகுதியில் எழுதியிருக்கும். பிறகு அவர் என்ன செய்கிறார், அவருடைய சீடர்களை பார்த்து சொல்கிறார், எனக்கு முன்பாக சமாரியாக்குள்ளாக போங்க, சமாரியாக்குள்ளாக நீங்கள் போன பொழுது எனக்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் நீங்கள் செய்து வைங்க என்று ஆண்டவர் அவருடைய சீடர்களை சமாரியாக்குள்ளாக அனுப்புகிறார். Am I making sense? This is another instance. On his way back from Galilee into Jerusalem, as the Lord is coming into Jerusalem so that he will be crucified and he'll die for us, the Bible says he sends his disciples ahead of him into Samaria to prepare a place for him. என்று அந்த இடத்தில் என்ன ஆகிறதுன்னு யார் ஞாபகம் வச்சிருக்கிறீங்க? அதில் எழுதியிருக்கும், ஆண்டவருக்கு இடம் கொடுக்கவில்லையாம். The Samaritans do not give Jesus the place in Samaria. அப்பொழுது சீடர்கள் சொல்வார்கள், இந்த மனிதர்களை தான் நீங்கள் போய் ரெண்டு நாள் தங்கியிருந்தீங்களே, இப்போ நீங்கள் ஆண்டவரே இல்லைன்னு சொல்கிறாங்க, வானத்திலிருந்து அக்னியை அவர்கள் மேல் நான் விளைவைக்குவா என்று இரண்டு சீடர்கள் கேட்பார்கள். How many of you remember that? If these people accepted the Lord as the Messiah, accepted the Lord as a Savior, accepted Him as the Savior of the world, why on His way back the very same people will not give Him room to stay in Samaria? Am I raising a question? அந்த இடத்திற்கு போகாமலே வேதத்தில் எழுதியிருக்கோம், பக்கத்து ஊருக்கு அவர் சென்றாராம். அந்த பக்கத்து ஊருக்கு அவர் செல்லும் பொழுது அவரை ஒரு மனிதன் சந்திக்கிறார். அந்த மனிதன் ஆண்டவரை பார்த்து சொல்வார், ஆண்டவரே உங்களை தான் நான் பின்பற்றுவேன் என்று. அதற்கு ஆண்டவர் அந்த மனிதரிடத்தில் ஒரு வார்த்தையை சொல்வார். யார் அந்த வார்த்தையை ஞாபகம் வைத்திருக்கிறீர்கள்? Foxes have holes and the birds of the air has nest, but the son of man has nowhere to lay his head down. ஞாபகம் இருக்குதா அந்த வசனம்? எதற்கு அது சொல்கிறார் என்றால், சமாரியா தேசத்தில் இருக்கிறவர்கள் இவரை தள்ளிவிட்ட பொழுது அந்த மிகவும் வேதனையில் அவர் பக்கத்து ஊருக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது அவரை வந்து ஒரு மனிதன் சந்திக்கிறார். உங்களோட நீங்கள் எங்கே போனாலும் போவேன் என்று. அப்போதான் ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு படுக்கிறதுக்கு கூட ஒரு இடம் இல்லை, சமாரியால் எனக்கு கொடுக்கவில்லை. த ஃபாக்ஸஸ் ஹேவ் ஹோல்ஸ் அண்ட் த பேர்ட்ஸ் ஆஃப் தி ஏர் ஹேவ் நெஸ்ட் பட் த சன் ஆஃப் மேன் ஹேஸ் நோ மேர் டு லே ஹிஸ் ஹெட் என்று. அம் ஐ மேக்கிங் சென்ஸ்? அப்போனா அந்த கடைசி வசனம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க சொல்லுவாங்களா, ஹீ இஸ் த சேவியர் ஆஃப் த வேர்ல்ட் என்று. ஹியர் வென் த பைபிள் சேட் இன் த புக் ஆஃப் ஜான் சாப்டர் 4, யோவான் 4வது அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் அந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் வந்து சே வி நோ திஸ் மேன் இஸ் ரியலி த சேவியர் ஆஃப் த வேர்ல்ட் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், யூதர்களோட நம்பிக்கை என்னவென்றால், ஒரு மெசாய வருவார், எங்களை அந்த மெசாய தப்பு வைப்பார் என்பதுதான் அவளோட நம்பிக்கை. யாரும் உலகத்தையே அவர் தப்பிக்க வைக்க போகிறார் என்று யாரும் அந்த பொழுது அறிந்ததில்லை. When the people in Samaria said that Jesus is the savior of the world, actually what it meant is, அந்த காலங்களில் ரோமரோட எம்பரர் இருக்கிறார் பார்த்தீங்களா, one of the titles that these emperors had was that they are the savior of the world. உலகத்தையே இவர்கள் காப்பாற்ற போகிற ராஜா என்று அந்த ரோமர் ராஜாக்களுக்கெல்லாம் ஒரு பட்டத்தை கொடுப்பார்களாம் அந்த காலத்தில். அந்த பட்டத்தை தான் இந்த சமாரிய தேச மக்கள் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், எங்களுடைய கஷ்டங்களிலிருந்தான் இவர் தப்ப வைக்க எங்களுக்கு வந்திருக்கிறார், அதனால் இவர் ஒரு ராஜா போன்றவர், எங்களுடைய கஷ்டங்களிலிருந்தான் எங்களை மீட்க போக வருகிறார் என்று தான் அவரை சேவியர் ஆஃப் த வேர்ல்டு என்று சொன்னார்களாம். Am I making sense? They did not acknowledge that he was the Messiah. They only acknowledged him that he could be a prophet. That is why on his way back, they rejected him. Hallelujah. Am I clear so far? The Samaritans did not accept the Lord Jesus Christ. அதில் ஒரு இடத்துல இருக்கும், இந்த சீடர்கள் எல்லாம் ஆண்டவரை சொல்வார்கள், இவர்கள் உங்களை தள்ளிவிட்டார் ஆண்டவரே, வானத்திலிருந்து அக்னி அவர்கள் மேல் விழுவதற்கு நாங்கள் ஜபிக்குவான்னு கேட்பார். Do you ever question why they say that? Who questions? ஏன் சீடர்கள் அதை சொல்ல வேண்டும்? அதில் ஒரு ஃபுட்நோட் இருக்கும், யார் அந்த ஃபுட்நோட்டை படித்திருக்கிறீங்க? அவங்க சொல்கிறாங்களே, வானத்திலேருந்து அக்னியை நான் கட்டளையிடுவா ஆண்டவரே, அதை எதை கோட் பண்ணுகிறார்கள்? தே கோட் எலைஷா. எலைஷா தீர்க்கதரிசி 1 ராஜாக்கள் 2வது அதிகாரத்தில் அப்பொழுது ஆண்டு கொண்டிருந்த அரசர் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து அவர் கீழே விழுந்து ஏதோ அவர் உடம்பில் அடிபட்டு விடுகிறது. அப்பொழுது அந்த அரசர் அவருடைய கூட இருக்கிறவர்கிட்ட சொல்லுகிறார்கள், நீ ஃபிலிஸ்டியன் நாட்டுக்கு போய் அந்த பிலிஸ்தியன் நாட்டில் இருக்கிற தேவனிடத்தில் நான் பிழைப்பேனா என்ற ஒரு கேள்வியை கேட்டு வாருங்கள் என்று அந்த யூத ராஜர் பிலிஸ்தியனை நாட்டிற்கு தன்னுடைய பீப்புளை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அனுப்பும் பொழுதே வேதத்தில் எழுதியிருக்கு, ரெண்டு ராஜாக்களில் என்ன எழுதியிருக்கு என்றால், ஆண்டவர் எலைஷா தீர்க்க தரிசியாண்ட சொல்லுவார், இந்த தேசத்தில் ஆண்டவர் இல்லையா என்று அவர் பிலிஸ்தியர் தேசத்திற்கு போகிறார்கள், அந்த மனிதனை நிறுத்தி இந்த கேள்வியை கேள் என்று கேட்பார். அப்பொழுது எலைஷா போய் அந்த மனிதர் இடத்துல கேட்பார், உங்கள் ராஜாக்கு யூத தேசத்தில் இல்லாத ஆண்டவரையா நீ பிலிஸ்தீன் தேசத்திற்கு நீ தேடி போகிற, திரும்ப போ என்று எலைஷா அனுப்புவார். யாருக்கு அந்த நிகழ்வு ஞாபகம் இருக்கிறது? யூ ரிமெம்பர் தட் தி ப்ராஃபிட் எலைஷா சென்ஸ் த மேன் பேக். அப்பொழுது ராஜா கேட்பார், யார் உனக்கு இதை சொன்னது என்று. அப்போ சொல்லுவார், அந்த மனிதன் வந்து ஹீ வாஸ் வேரிங் அ ஸ்கின் ஆஃப் ஹேர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், அது கட்டாயம் அது எலைஷாவாக தான் இருக்கும் என்று. அவர் என்ன செய்கிறார், ஒரு தளபதியும் அவனுக்கு அடியில் இருக்கிற 50 சோல்ஜரையும் அனுப்புகிறார். ஹீ சென்ஸ் அ கமாண்டர் வித் 50 மென் டு எலைஷா. அதில் அற்புதமாக எழுதியிருக்கும், எலைஷா ஒரு மலையின் மேல் உட்கார்ந்து இருந்தாராம். கமாண்டர் ஆஃப் த 50, ஹீ கோஸ் டு எலைஷா அண்ட் ஹீ சேஸ், மேன் ஆஃப் காட் கம் டவுன் என்று. அப்போ எலைஷா என்ன செய்வார், வானத்திலிருந்து அக்னியை போடுவார், அழிந்து போவார்கள், 50 பேரும் அழிந்து போவார்கள். திரும்பவும் ராஜா இன்னொரு குரூப்பை அனுப்புவார்கள், அவர்களுக்கு என்ன ஆகும், அவர்களும் அறிந்து போவார்கள். அவருக்கு போகும்போது ரெண்டாவது ஆள் போகும்போது சொல்வார், உடனடியாக கீழே வா என்பார். முதல் ஆள் சொல்வார், கீழே வா என்று. இரண்டாவது ஆள் சொல்வார், உடனடியாக கீழே வா என்று. அவருக்கும் வானத்திலிருந்து அக்னி விழுகிறது. மூன்றாவது ஆள் என்ன செய்வார், போய் காலில் விழுந்துடுவார், மேன் ஆஃப் காட் ஐ பெக் யூன்வார், நான் மிகவும் மன்றாடுகிறேன், என்னோட தயவு செய்து என்னோட வந்துருங்க அப்படின்ட்டு சொல்லும் பொழுது எலைஷா இறங்கி போகிறார். இந்த நிகழ்வு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஹியர் இஸ், வென் தி கமாண்டர் டிட் நாட் ட்ரூலி அக்னாலேஜ் எலைஷா ஆஸ் அ மேன் ஆஃப் காட், வெறும் வார்த்தையால் மேன் ஆஃப் காட் என்று மிகவும் ஒரு கம்பீரமாக சொன்ன பொழுது எலைஷா வானத்திலிருந்து கீழே அக்னியை கொண்டு வருகிறார். இரண்டாவது ஆள் போய் அதிகாரம் போடுகிறார், உடனே கட்டாயம் இறங்கி வாண்டு. அந்த மனிதருக்கு தேவையான கனத்தை அவர்கள் யாரும் செலுத்தவில்லை எலைஷாக்கு. மூன்றாவது இருப்பவர் தான் சென்று அவர் அந்த எலைஷாயை பார்த்து அவர் சொல்லுகிறார், மேன் ஆஃப் காட் தயவு செய்து நீ என்னுடன் வா போந்து எலைஷா இறங்கி போகிறார். அதற்காக தான் ஆண்டவருடைய சீடர்கள் அந்த இன்ஸ்டண்ட்டை நல்லா இருந்த பொழுது அவர்கள் ஆண்டவரை பார்த்து சொல்ல, இவர்கள் தான், நீங்கள் தான் உண்மையான தேவன் என்று இவர்கள் அக்னாலேஜ் பண்ணவில்லை இல்லையா, அதனால் நான் நெருப்பை கொண்டு வருவான் கொண்டு வருவா என்று கேட்கிறார்கள். Am I making sense? My brothers and sisters, does that make sense to you? So all of this is a background. இதெல்லாம் எனக்கு சொன்னீங்க, இதுக்கு எனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் எல்லாம் சபையில் உட்கார்ந்து கேட்குறீங்க. இப்போ அந்த சம்மந்தத்திற்குள்ளே தான் நம்ம கடந்து செல்ல போகிறோம். இவ்வளோ நேரம் அந்த பேக்ரவுண்டை பார்த்தோம், அந்த ஒரு வசனத்துடைய அர்த்தங்களை பார்த்தோம். கர்த்தர் நிச்சயமாக அந்த இடத்திற்குள்ளாக போக வேண்டும் என்று போனால் அந்த பெண்மணியை பார்த்து கர்த்தர் ஒரு கேள்வியை கேட்கிறார், நீ கர்த்தர் தருகிற அந்த கிஃப்டை அறிந்திருந்தால், கேட்பவன் யார் என்று நீ அறிந்திருந்தால், நீ அவரிடத்துல ஜீவ தண்ணீரை நீ கேட்டிருப்பாய், அவர் உனக்கு கொடுத்திருப்பார் என்று ஒரு கேள்வியை நாம் எழுப்பி பார்த்தோம். இப்பொழுது உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வியை கேட்டேன் என்றால், நீங்கள் கர்த்தரை அறிந்திருக்கிறீர்களா? அதே வசனத்தில் எழுதியிருக்கிற, இஃப் யூ நியூ த கிஃப்ட் ஆஃப் காட், எத்தனை பேர் இன்று சபையில் கிஃப்ட் ஆஃப் காடை அறிந்திருக்கிறீர்கள்? இட்ஸ் அ வெரி பேசிக் குவஸ்டன், ரைட்? வி ஆர் ஆல் கிறிஸ்டியன்ஸ். டு யூ நோ வாட் த கிஃப்ட் ஆஃப் காட் இஸ்? இட்ஸ் த ஹோலி ஸ்பிரிட், ரைட்? ஸோ த லார்ட் லுக்ஸ் அட் தட் வுமன் அண்ட் செட், இஃப் யூ ஹேட் த ஹோலி ஸ்பிரிட், you will know who is asking you of water. What does the Holy Spirit do? The Holy Spirit enables the woman to understand that Jesus is the Lord. Vedathila or asana eldirke, unless the Spirit enables you, no tongue can confess that Jesus is Lord endru. So ippozhudhu ungal edathila naan ketten endral, do you know the gift? Na neenga ellarum solvinga, ama parisutha aaviyanavar dhaan appdi neenga solvinga. ரெண்டாவது, நீங்கள் கர்த்தரை அறிந்திருக்கிறீர்களா என்று நான் கேட்டேன் என்றால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அறிந்திருக்கிறேன், நான் கர்த்தரை நிச்சயமாக நான் அறிந்திருக்கிறேன். அதை அறிவதற்கு உங்களுக்கு யார் ஞானத்தை தந்தார்? பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தை தந்தார். நான் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கல, நான் இங்கே நின்று கத்தி மிகவும் தமிழை புரட்டி உங்களிடத்து நான் சொல்வதற்கு காரணம், உங்களுக்குள்ளாக இருக்கும் தூய ஆவியானவர் உங்களுக்கு இவர்தான் ஆண்டவர்னு தெரிந்திருக்கணும். ஆகையால் அந்த இரண்டு கேள்விகள், அந்த பெண்மணியை பார்த்து கேட்ட கேள்விகள், இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலையும் அந்த கேள்வியை கேட்கிறார். இஃப் யூ நியூ த கிஃப்ட் என்று முதலில் கேட்கிறார். இரண்டாவது அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் யார் என்று நீ அறிந்திருப்பாய். ஆண்டவர் யார் என்று அறிந்திருப்பாய் என்றால் அந்த பெண்மணி என்ன கேட்பாங்களாம், ஆண்டவரே give me the living waters என்று கேட்டிருப்பார்களாம். எத்தனை பேர் இன்றைக்கு சபையில் லிவிங் வாட்டர்ஸை கேட்டிருக்கிறீர்கள்? இன்றைக்கு யாரால் ஜபிச்சிங்க? சார், அது ஒரு கஷ்டமான, இந்த வாரத்தில் யாராலும் ஜபிச்சிங்க? யாருன்னா ஒருவராவது வாரத்தில் ஒரு ஜபிச்சேன். இந்த மாதத்தில் யார் ஜபிச்சிங்க? எல்லாரும் கை தூக்குங்கய்யா. மாதத்தில் நான் ஜபித்தேன். அந்த ஜபத்தில் ஆண்டவர் இடத்துல நீங்கள் என்ன கேட்டீங்க? என்னிட சொல்ல வேண்டாம், என்ன கேட்டீங்க? ஒரு லைனாக ஒரு லிஸ்ட்டு போட்டிருப்பேன் தானே. வேலையை தாங்க, விசாவை தாங்க, பிள்ளையை ஆசீர்வாதிங்க, வீடை தாங்க. அதில் யாராச்சும் எனக்கு எவர்லாஸ்டிங் லைஃபை தாங்க என்று யாராச்சும் கேட்டீர்களா? உண்மையாக யாரா கேட்டிருந்தீர்கள்னால என்னக்கிட்ட சொல்லுங்கள். இன்றைக்கு கேட்டீர்களா? இந்த வாரத்தில் கேட்டீங்களா? இந்த மாதத்தில் கேட்டீங்களா? இந்த வருடத்தில் யாராச்சும் உங்கள் ஜபத்தில் ஆண்டவரே கிவ் மீ எவர்லாஸ்டிங் லைஃப் என்று யார் இன்றைக்கு சபையில் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க? யாரும் இல்லையா? கேட்கவில்லை, இல்லை. இதில் ஆண்டவர் சொல்கிறார், நீ அந்த கிஃப்டை அறிந்திருந்தால், ஆண்டவர் யார் என்று நீ அறிந்திருந்தால், அவரிடத்தில் நீ கேட்டிருப்பாய், ஆண்டவர் உனக்கு அந்த எவர்லாஸ்டிங் லைஃபை தந்திருப்பார் என்று. அந்த பாடத்தை அந்த பெண்மணிக்கு சொல்வதற்காக தான் ஆண்டவர் அந்த தேசத்திற்குள்ளாக கடந்து சென்றார். He goes into Samaria. They had into nan sonnenla, what was the reason Jesus went into Samaria endru sonnenla, and the irandu kelvigalai and the penmani idathile ketpadarku dhaan aandavar andha desathirkulaga kadandu sendrar. Adhe kelvigal eludhe veikkapattirukirathu. Adhe kelvigalai aandavar indraikku nammidathile adhe kelvigalai ketkirar. My brothers and sisters in Christ, kadaisiyaga oru point nan solli nan mudikka virumbugiren. The book of John chapter 4:10, அதில் சாப்பாடை பற்றி பேசுவார்கள். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? The book of John chapter 10, the same verse talks about food. உங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறீங்க அந்த சமாரிட்டன் உமன் கதை, நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கீங்க. யாருக்கு ஞாபகம் இருக்கிறது? What I am doing here is I am waking you up to the fact that this is a part of the Bible that you are all familiar with. உங்கள் எல்லாரும் அறிந்த ஒரு வேத பகுதி. ஆனால் இதில் இருக்கிற சில நிகழ்வுகள் எல்லாம் கண்களுக்கு முன்பாக இருந்ததை போல இருந்தும் அதை நாம் பார்க்காமல் போய்விடுகிறோம். நம்ம சபாரட்டன் பெண்ணை தான் நாம் ஃபோக்கஸ் பண்ணோம். அதுதானே உண்மை? Am I making sense to you? Is that right? Who knows what Jesus says? அந்த சீடர்கள் அந்த பெண்மணி இடத்துல ஆண்டவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது வருவார்கள். அப்பொழுது ஆண்டவர் இடத்துல அவர்கள் சொல்வார்கள், என்ன சொல்வார்கள்? ஆண்டவரே ஏதாச்சும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ சொல்லுவாங்க? இந்த பெண்மணி வந்து ஊருக்கு எல்லா ஜனத்தை கூட்டு வரத்துக்கு அந்த பொண்ணு ஓடி இருக்கிறாங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்வார்? ஐ ஹாவ் ஃபுட் தட் யூ டூ நாட் நோ அபவுட் என்று சொல்வார். அப்போ அவர் சொல்லுவார், என்னோட பிரயோஜனம் என்னுடைய தகப்பனுடைய வேலை செய்வது தான் என்று சொல்லுவார். ஞாபகம் இருக்கிறதா? அதை மட்டும் அவர் சொல்லி நிற்பாட்ட மாட்டார். அவர் சொல்லுவார், கண்களை ஏறெடுத்து பாருங்கள், தி ஹார்வெஸ்ட் இஸ் பிளென்டிஃபுல் என்று. அதே சாப்டர்ல ஆண்டவர் சொல்வார். After he talks to the Samaritan woman, he talks to the disciples and he says, lift your eyes up and see, the harvest is plentiful. அது மட்டும் அவர் சொல்ல மாட்டார். அவர் சொல்லுவார், விதைக்கிறவன் ஒருவன், அறுப்பவன் வேறு. விதைக்கிறவன் செய்த பிரயாசனங்களுடைய விளைவுகள், நன்றான விளைவுகளை யார் அறுப்பார்களாம்? அறுப்பவன் அறுப்பார்களாம். இதே இடத்தில் சமாரட்ட உமனை குறித்து சொன்ன இடத்துல இதெல்லாம் ஆண்டவர் ஏன் சொல்லணும் என்றுக்காவது நீங்கள் யோசித்து பார்த்துருக்கிறீர்களா? Have you ever wondered why the Lord says these things? The Lord goes to Samaria. Samaria rejects Jesus. When does Samaria accept Jesus? Who knows that? இனி கேள்வியா கேட்குறேன். ஆனால் I want to put you on the spot. எப்பொழுது சமாரியா தேசம் கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்கள்? The book of Acts chapter 8. சவுல் கிறிஸ்துவர்களெல்லாம் அடித்து போட்டிருப்பார். எருசலேம் இந்த கிறிஸ்தவர்கள்லாம் பயந்து ஓடுகிறார்கள். பயந்து ஓடின ஒரு மனிதன் ஃபிலிப். ஃபிலிப் சமாரியா தேசத்திற்கு போவார். அங்கிடத்தில் போய் பலரை சுகப்படுத்துவார், பல மிராக்குகளை செய்வார். அப்பொழுது இதெல்லாம் பார்த்து ஆக்ஸ் புத்தகம் 8 சொல்லும், சமாரியா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது என்று. ஹவு மெனி ஆஃப் யூ ரிமெம்பர், மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், யூ ரிமெம்பர் தட்? ஸோ சமாரியா டிட் நாட் அக்செப்ட் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் வென் த லார்ட் மெட் த சமாரிட்டன் உமன். சமாரியா ரிஜெக்டட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆன் ஹிஸ் வே டு ஜெருசலம். பட் த சீட்ஸ் தட் த லார்ட் சோட் இன் சமாரியா வேர் ரீப்ட் பை ஹூ? வேர் ரீப்ட் பை Philip. When Philip goes, and the Bible says they were anointed with the Holy Spirit. How many of you remember that? அவர்கள் எல்லாரும் அபிஷேகம் பெறுகிறார்கள், பரிசுத்த ஆவியோட அபிஷேகம். அப்பொழுது எழுதப்பட்டிருக்கும், சமாரியா பட்டணத்துக்குள்ளாக ஒரு பெரும் சந்தோஷம் நிகழ்ந்துதான். Hallelujah, my brothers and sisters in Christ. So I want to quickly connect the dots and summarize and conclude if you haven't been following. நான் இன்றைக்கு மிகவும் நேரத்தை செலவழித்து அந்த வேத பகுதியில் உள்ள சத்தியங்களை நான் விளக்கி சொன்னேன். ஏன் ஆண்டவர் சென்றார், என்ன கேள்விகளை கேட்டார், அந்த கேள்விகளுக்கு அந்த மக்கள் என்ன பதில்களை சொன்னார்கள், நாம் புரிந்து வைத்திருக்கிற சில தவறான எண்ணங்களை நாம் இன்றைக்கு கரெக்ட் செய்தோம். அதன் பிறகாக உங்களிடத்தில் நான் கேள்வி கேட்டேன், உங்களுக்கு அந்த கிஃப்ட் தெரியுமா, நீங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறீர்களா, நீங்கள் ஆண்டவர் இடத்துல கிவ் மீ எவர்லாஸ்டிங் லைஃப் என்று என்றைக்கும் அது கேட்டிருக்கிறீர்களா நான் கேட்டேன். இந்த வருடத்தில் நான் கேட்டேன், யாருன்னா ஒருவர் நான் தகப்புனே எனக்கு எவர்லாஸ்டிங் லைஃபை கொடுங்கப்பா என்று யாராச்சும் கேட்டேன், நானும் கேட்கவில்லைங்க, நானும் அசிங்கப்பட்டு தான் நானும் வந்து நிற்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், நம்ம அவரிடத்துல போய் நம்ம கேட்கிற பொருள் எல்லாம் என்ன கேட்போம், அந்த சமாரிய தேச மக்கள் அவரை சேவியர் ஆஃப் த வேர்ல்டு என்று சொன்னதுக்கு அவர்கள் படுகிற பாடிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று அவரை சேவியர் ஆஃப் த வேர்ல்டு என்று சொன்னார்களே தவிர அவர் ஆண்டவருடைய குமாரன் என்பதற்காக அவர் சொல்லவில்லை. அதே போலதான் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நம்மளுடைய தேவைகளுக்கு தான் ஆண்டவர் நம்மளுக்கு ஆண்டவராக இருக்கிறார். வீடை தாங்க, வேலையை தாங்க, பேங்க் பேலன்ஸை தாங்க, பிள்ளையை ஆசீர்வாதிங்க, சகோதரருக்கு கல்யாணம் நடைபெறட்டும், சுகத்தை தாங்க என்று தேவைகளுக்கு எல்லாம் தான் ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு ஆண்டவர், நீங்கள் தான் எனக்கு ஆண்டவர் என்று தேவைகளுக்கு தான் ஆண்டவர் முன்னாடி நம்ம நிற்கிறோம். எதை போல நிற்கிறோம், சமாரிய தேச மக்கள் இரண்டு நாட்களை ஆண்டவர் அவர்கள் மத்தியில் வைத்து நீங்கள் தான் சேவியர் ஆஃப் த வேர்ல்டு என்று சொன்ன காரியம் அவர்களோட உலகக்குரிய காரியங்கள் எல்லாம் அவர் ஃபுல்ஃபில் செய்வார் என்று தான் அழைத்தார்கள். நிச்சயமாக அவர்தான் ஆண்டவர் என்று அவர்கள் உணரவில்லை. இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் அது போன்ற ஷார்ட் கம்மிங்ஸ் ஆர் தேர் இன் அவர் லைஃப். ஆண்டவரை எப்பொழுதும் நாம் அந்த கிஃப்டை பெற்றிருந்தோம் என்றால், பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் என்று நாம் அக்னாலேஜ் செய்திருந்தோம் என்றால், அவரிடத்தில் நம்ம கேட்கிற முறைகளும் கேட்கிற விஷயங்களும் அது கிடைக்குமோ கிடைக்காதான், அது வருமோ வராதான், ஆண்டவர் தந்தாரோ தரவில்லை என்றால் ஆனாலும் எனக்கு அவர்தான் தேவன் என்று எத்தனை பேர் இன்றைக்கு சபையில் உங்களால் சொல்ல முடியும். ஆண்டவர் நீங்கள் ஒரு அவரிடத்துல போய் ஒரு ஜபத்தை வைக்கும் பொழுது அந்த ஜபத்தை ஆன்சர் செய்யவில்லை என்றால் உங்கள் இருதயத்தில் என்ன வருது, இவர் இருக்கிறாரா, நம்ம ஜபத்தை தான் இவர் கேட்க மாட்டேங்கிறார, போங்க ஆண்டவர் எங்களோட நான் கா அப்படின்லாம் சொல்லியிருக்கோம் தானே, சொல்லியிருக்கோம் தான். இன்றைக்கி நான் ஜபிக்க போவதில்லை, ஏன்னா ஆண்டவர் என் ஜபத்தை என்னுடைய ஜபத்துக்கு ஆன்சர் கொடுக்கவில்லை. செய்திருக்கிறோம் தானே, யாரும் இல்லைன்னு சொல்லாதீர்கள், அந்த மூன்று கேள்வியை கேட்பேன். செய்திருக்கிறோம் தானே, செய்திருக்கிறோம் தானேயா, சொல்லலை என்றாலும் இருதயத்தில் ஒரு பயம் வந்திருக்கிறது, இவர் ஒருவேளை இருக்கிறாரா, இந்த பாஸ்டர் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு ஒரு டவுட் வந்து, ஏன் டவுட் வரணும், ஏன்னா உங்களுக்கு வேண்டிய பொருளை ஆண்டவர் கொடுக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ அந்த கிஃப்டை அறிந்து நான் யார் என்று நீ என்னை அறிந்திருந்தால் நீ வீடும் பேங்க் பேலன்ஸும் கேட்க மாட்டேன், ஆண்டவரே பரலோகத்தில் எனக்கு ஒரு இடத்தை கொடுங்கப்பா, நான் எனக்கு நீடிச்சு ஐ வாண்ட் எவர்லாஸ்டிங் லைஃப் என்று நம்ம கேட்டிருப்போம். ஹல்லேலூயா. மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிறைஸ்ட், லெட் மீ க்ளோஸ் வித் தட். ஒரு சிறிய வசனங்க, மூன்று கேள்விகளை ஆண்டவர் கேட்கிறார். ஜீசஸ் ஆன்சர்டர், இஃப் யூ நியூ த கிஃப்ட் ஆஃப் காட், ஹூ இட் இஸ் தட் இஸ் ஆஸ்கிங் யூ ஃபார் ட்ரிங்க், யூ வுட் ஹவ் ஆஸ்ட் ஹிம் அண்ட் ஹீ வுட் ஹவ் கிவன் யூ எவர் லிவிங் வாட்டர்ஸ். அதே கேள்வி தான் கேட்கிறார், டு யூ நோ த கிஃப்ட், டு யூ நோ ஹூ இஸ் கிவன் யூ தட் கிஃப்ட், ஹவ் யூ ஆஸ்க் த லார்ட் ஃபார் த லிவிங் வாட்டர்ஸ். அவர் என்ன சொல்வார், இட் வில் வெல்லப் இன் யூ அண்ட் இட் வில் ஃப்ளோ என்று ஆண்டவர் அந்த சொல்வார். அந்த ஜீவத்தனியை குடிக்கும் பொழுது வெல்லப்பா, அது வந்து பொங்கி வந்து வழிந்து ஓடுமா. உங்களிடத்தில் ஆண்டவர் அந்த எவர்லாஸ்டிங் லைஃபை கொடுக்கும் பொழுது அது உள்ள ஓரமாக ஒரு மாணிக்கத்தை மாதிரி புத்தி வைப்பதல்ல, அது வந்து வெல் ஸ்ப்ரிங்காய் அது வந்து ஓடுமா. அது எப்படி ஓடும்னா, உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தால யாராவது ஒரு நின்று உங்கள் வாழ்க்கையை பார்த்தாலும் சொல்வார்கள், இந்த மனித திடத்தில் ஆண்டவர் இடத்துல அருளை இவன் பெற்றிருக்கிறான், இவன் சும்மாவே இந்த மனிதன் இல்லை. When a spring wells up and it flows, what flows? Water flows. இப்போ என்னிடத்துல நான் ஆண்டவர் இடத்துல இஃப் ஐ ஹவ் காட் எவர்லாஸ்டிங் லைஃப் அண்ட் இட் வெல்ஸ் அப் அண்ட் இட் ஃப்ளோஸ், என் வாழ்க்கையிலிருந்து பிறர் வாழ்க்கைக்கு அது பொங்கி போகணும், அவர்களுக்கும் அந்த நீரை குடிக்கும் வண்ணம் என் வாழ்க்கை மாற வேண்டும். அதுதானே சாத்தியம், அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், கண்ணை ஏறெடுத்து பாருங்கள், ஓ அறுவடையோ எவ்வளவு அறுவடை இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். நான் உணுங்கின்ற உணவே இவர்களை வந்து நான் ஆண்டவர் இடத்துல திருப்பு வேறதுக்கு தான். ஆகையால் நீங்கள் ஆண்டவருடைய கிஃப்டை அறிந்து நீங்கள் ஆண்டவரை இயேசு என்று நீங்கள் அறிந்திருந்தீர்கள் என்றால், அவரிடத்தில் கிவ் மீ திஸ் எவர்லாஸ்டிங் லைஃப் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்க வேண்டும்ங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு ஏதாச்சும் ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டுங்க. நான் இந்த சபைக்கு செய்யுங்க, நான் ஒருபோடும் உங்களை நான் கேட்க மாட்டேன். எத்தனை வருடங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள்? ஆண்டவருக்கு நீங்கள் எதை செய்தீர்கள்? உண்மையாகவே நீங்கள் அவர் அறிந்திருந்தால் அவருடைய ராஜ்யத்திற்கு என்ன செய்திருக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். என் குடும்பம், என் பிள்ளைகள், என்னுடைய சொத்து என்று தான் 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 என்று சமாரிய தேச மக்கள் கேட்டதைப் போல நாம் ஆண்டவரை சேவியர் என்று கூறுகிறோமா? இல்லை, உண்மையாகவே அவரே தெய்வம், எனக்கு எவர்லாஸ்டிங் லைஃப் கொடுக்கிற தேவன், எனக்குள்ளாக பொங்கி வழிகிற அந்த நீரோற்று பிறருடைய வாழ்க்கையில் பாய்ந்து சென்று அவர்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று. இன்றைக்கு நீங்கள் வீட்டுக்கு போன பிறகு ஆண்டவரிடத்தில் நீல் டவுன் அண்ட் கோ டு த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட் அண்ட் சே, லார்ட், கிவ் மீ திஸ் எவர்லாஸ்டிங் லைஃப் லார்ட். இதை எனக்கு தாங்க கர்த்தாவே. எனக்குள்ளாக அது ஒரு நீரூற்றாய் பொங்கி என் வாழ்க்கையில் பிறருக்கு வழிந்து ஓடட்டும் கர்த்தாவே என்று ஆண்டவரிடத்தில் கேட்பீர்களாம். கேட்டு பாருங்கள். அதே போன்ற ஆசீர்வாதம் வேறு எந்த ஆசீர்வாதமும் இல்லை. நீங்கள் லைனாக லிஸ்ட்டு போட்டிருக்கிறதெல்லாம் தானாக வருங்க. ஆண்டவருடைய ப்ரையாரிட்டிஸை முதல் நாம் முடிப்போம். ஹல்லேலூயா.